السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது ஓல்டு சனாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நியூ சனாயா இஸ்கான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய மாதாந்திர நிகழ்ச்சியில் நாம் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புள்ளவர்களே, இன்று மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது, தேவையானது, அடிப்படையானது நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த நிம்மதி மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் நல்ல முறையில் அமைந்துவிடும். எனவே நிம்மதியை நாம் எப்படி பெற வேண்டும், நிம்மதி எங்கிருந்து வரும் என்ற அந்த கோணத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நிம்மதியை தேடி மனிதன் அலைகிறான், ஆனால் எந்த பாதையை நோக்கி போக வேண்டும் என்பதில் தடுமாற்றத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே நிம்மதி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் கிடைக்கும். வேறு எந்த வழிகளை நாம் அணுகினாலும் நாம் தோற்று போய்விடுவோம். இதுதான் யதார்த்தம். அன்புள்ளவர்களே, இன்று பரவலாக பார்க்கிறோம், எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை செல்வன் செழிப்பாக நல்ல முறையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைய ரிஸ்க்கை வழங்கி இருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறோம், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். நினைக்கிற மாதிரி சாப்பாடு உண்ணுகிறோம், உறங்குகிறோம், நினைத்த இடத்தில வசிப்பிடத்தில நாம் தங்குகிறோம், நன்றாக தூங்குகிறோம், இதெல்லாம் சரி. ஆனால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டிருக்கிறது, மன அமைதி நமக்கு வருவதில்லை, என்ன செய்வது என்று பல மக்கள் ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய நிலையில நம்ம பார்க்கிறோம். இதற்கென்று இந்தியாவிலும் சரி, பல நாடுகளிலும் சரி, இதற்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவர் இருப்பார், மனோ தத்துவ நிபுணர். இப்படியெல்லாம் மக்கள் போறாங்க, மன அமைதி கிடைக்க மாட்டிருக்கிறது, ஏதோ நான் ஒரு மனோநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எனவே உங்களிடமிருந்து சில கருத்துக்களை, ஆறுதல் வார்த்தைகளை நான் பெற வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவர்களோடு ஒரு கவுன்சிலிங் செய்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இந்திய காசுக்கு. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது உலகத்துல பல பகுதிகளில் நடக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நிம்மதி வேண்டுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்று, உனக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் அதை நம்ம படிக்கிறது, அதன் மூலமாக 4 விஷயங்களை அறிந்து கொள்வது, செயல்படுத்துவது, இதுல நம்ம பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறோம். குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால், ஆண்களை காட்டிலும் பெண்கள் மனோநிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள். அவர்களுக்கு ஒரு பயங்கரமான அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி இந்த விஷயத்துல கையாள வேண்டும் என்றால், இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த உரையில் ஓரளவு குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன பாதிப்பு, மன அழுத்தம், இதன் மூலமாக ஏராளமான ஆண்களும் பெண்களும் குவிந்து இருக்கிறார்கள். இப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது? ஸ்ட்ரெஸ் சொன்னா ஒரு விதமான ஒரு மனநோயாளியா மாறிடுவாங்க. ஒழுங்கா குளிக்க மாட்டாங்க, பல் உலக்க மாட்டாங்க, ஒழுங்கான ஆடையை அணிய மாட்டாங்க, இப்படி பல மாதிரியா இருப்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா வாழ்க்கைன்னே என்னன்றத உங்களுக்கு தெரியாது. அந்த நிலைமையில ஒரு தன்னை அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கணவனுக்கு சந்தோஷமாக அவர்களோடு வாழ்க்கை நடத்துவது, அதே போன்று பிள்ளைகளை எப்படி தர்பியத்து வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி தேவையானவைகளை நிறைவேற்ற வேண்டும், இப்படி எல்லாம் அக்கறை இருக்காது. யாருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நோய் உள்ளத்துல பாதிப்பு அடைந்து விட்டதோ அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தோணாது. ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா டேப்லெட் போடுவாங்க, மாத்திரையை போட்டு சாப்பிடக்கூடிய நிறைய பேரை பாக்குறோம். தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா, எப்பவுமே தலைபாரம் தலைவலி இருந்துச்சுன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா மாத்திரைக்கு அடிமையாயிருவாங்க. டேப்லெட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தலைவலி வந்துச்சுன்னா இந்த டேப்லெட்டை போட்டா நமக்கு சரியாயிரும், இந்த டேப்லெட்டை போட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், மொபைல சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறது. அவங்களுக்கு தெரியும் இந்த டேப்லெட்ல அதிகமான தூக்கம் இருக்கும்னு. இப்படியாவது நிம்மதி கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்களும் நிறைய மக்கள் நம்ம மக்கள்ல இருக்கிறாங்க. இப்படி பல வகையாக மன அழுத்தத்திற்கு ஆளானவர்கள் ஏராளம் ஏராளம். இது இஸ்லாம் வந்து அழகா இதுக்கு ஒரு வழிகாட்டுது. நீங்க எங்கேயும் போய் யார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்க தேவையில்லை, யார்கிட்டையும் போய் ஆறுதல் வார்த்தைகளை பெற வேண்டிய தேவையில்லை. மனோ தத்துவ நிபுணர்களை சந்தித்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன படிங்க, குர்ஆன படிச்சா போதும், அங்க நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில வந்து குர்ஆன்ல இருக்கு, நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, மனப்பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமூகத்தோட பிரச்சனை, குடும்பத்தவர்களோட பிரச்சனை, இப்படி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அவற்றிற்கு தீர்வு திருமறை குர்ஆன்ல இருக்கு. குர்ஆனை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்து விட்டால், குர்ஆனோடு நம்மை ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமா நமக்கு நிம்மதி கிடைக்குங்க. இதனால தான் மேலை நாட்டவர்கள் நீங்க பார்க்கலாம், வாரத்திற்கு ஒரு தடவை பப்ளிக்கா இருந்து நிர்வாணத்தோடு இருப்பாங்க, அப்படியாவது நிம்மதி கிடைக்கட்டும். இன்னும் சில மேலை நாட்டு மக்கள்ல வாரத்துக்கு ஒரு முறை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கிளப்ல ஒன்று கூடி போதைக்கு அடிமையாகி இப்படியாவது இந்த இன்பத்தை அடைந்து வாரத்திற்கு ஒரு முறை இதை அனுபவிப்போமே என்று சொல்லி இப்படியும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னு சொன்னா, நிம்மதி கிடைப்பதற்காக தற்கொலையும் கூட செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு பொதுவாக ஒன்றை சொல்வார்கள், ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கும் ஒரு உயிர் இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போய்கிட்டு தான் இருக்குது. காரணம் தற்கொலையில, நிம்மதி இல்லாதனால இப்படி சொல்லுவாங்க. பண்புள்ளவர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் 124வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான், ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا ونحشره يوم القيامه اعمى. பாருங்கள், யாராவது எனது கூற்றை, ذிக்ரை, எனது குர்ஆனை, வஹியை புறக்கணித்தால் நிச்சயமாக அவருக்கு மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நல்லா கவனிக்கணும், அல்லாஹுடைய வஹியை, குர்ஆனை, வேதத்தை யாராவது ஒருவர் புறக்கணித்து வாழ்ந்தால், குர்ஆனை பின்பற்றாமல் வாழ்ந்தால், அல்லது குர்ஆனை அலட்சியப்படுத்தினால், அல்லது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாமல் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தையும் மற்றவர்களுடைய வழிமுறைகளையும் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், நிச்சயமாக அவருக்கு, அல்லாஹ் உறுதியா சொல்றான், நிச்சயமாக அவருக்கு மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் சொல்வது எப்பொழுதுமே பொய்யாகாது. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட பேச்சில உண்மை சொல்பவன் இந்த உலகத்துல வேற யார் இருக்க முடியும்? மனிதன் ஒரு நேரத்துல உண்மையை சொல்வான், பல நேரங்கள்ல பொய்யும் பேசுவான், அல்லது பல நேரங்கள்ல உண்மையை பேசுவான், சில நேரங்கள்ல பொய்யும் பேசுவான். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார் இருக்கிறான்னு அல்லாஹ்வே கேள்வி கேட்கிறான். ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், பேச்சில அல்லாஹ்வை விட உண்மையாக, வாய்மையாக பேசக்கூடியவன் இந்த உலகில் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி எழுப்புறான். அப்போ அல்லாஹ் இதுக்கு என்ன தீர்வு சொல்றான், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை, உபதேசத்தை புறக்கணித்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவருக்கு மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நெருக்கடியான வாழ்க்கைன்னு அல்லாஹ் சொல்றான், அது எப்படி வேண்டாலும் வரலாம். அந்த நெருக்கடி எப்படி, எந்த புறத்திலையும் என்ன செய்யலாம், அந்த நெருக்கடி வரலாம். நல்லா சொல்லிட்டான். இப்போ மட்டுமல்ல, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மேலும் அந்த மனிதரை மறுமை நாளில், கியாமத்து நாளில் ஒரு குருடராக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திக்கணும், இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை, நல்ல ஒரு செட்டப் அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விக்கிற நம்ம என்ன செய்யல, வாழ்க்கையில பின்பற்றல அப்படின்னு சொன்னா நமக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுவும் சாதாரண நெருக்கடியில, மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இப்போ இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க நெருக்கடியான வாழ்க்கை இந்த துன்யாவுல இருக்கிறது, இந்த உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. யாருக்கு, யாரு குர்ஆன பின்பற்றலையோ அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹமத்துல்லா அலைஹி சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நெருக்கடியான வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல கிடையாது, அது கபூர்ல அல்லது மறுமை நாள்ல இப்படின்னு சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களும் உண்டு. ஆனால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த நெருக்கடியான வாழ்க்கை என்பது இந்த துன்யாவுல அவனுக்கு நிம்மதி இருக்காது, அவனுக்கு நிம்மதி இருக்காது, அவனுடைய உள்ளம் விசாலமான உள்ளமாக இருக்காது, மாறாக அவனுடைய உள்ளம் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியில், அதான் ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தத்தில் அவன் நிச்சயமாக இருப்பான் சொல்லிட்டு, வெளிப்படையாக அவனை பார்க்கும்போது நிம்மதி அடைந்தவனு போன்று தோற்றம் இருக்கும், காட்சி அளிக்கும். பார்க்கும்போது மஷால்லா நல்ல சம்பாதிப்பான், நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போடுவான், அப்படி எல்லாமே வெளிப்படையா தெரியும். ஆனா உள்ளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்ன செய்யும், இருக்கும் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பொழுதே இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொன்னாங்க அவங்க, வலபிஸ மாஷா வ அகல மாஷா வ சகன ஹைது ஷா, அவன் விரும்பியவாறு ட்ரெஸ் போட்டாலும் சரி, அவன் விரும்புறதெல்லாம் உணவை உட்கொண்டாலும் சரி, அவன் விரும்பிய இடத்துல தங்கி இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் சொன்னா பயங்கரமான நெருக்கடியா இருக்கும்,
பல் சதுருஹு லய்யிக்குன் ஹரஜுன் லி லலாலிஹி, அவனுடைய உள்ளம் மிக நெருக்கடியான ஒன்றுக்கு காரணம் வழிகேட்டில் இருக்கிறான். குர்ஆனை பின்பற்றலன்னு சொன்னா வழிகேடு. இப்ப குர்ஆனை புறக்கணித்தா அவன் வழிகேட்டில், தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான். எனவே மிக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கும் அப்படின்றத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புள்ளவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ப குர்ஆனை நம்ம வந்து புறக்கணிச்சா, குர்ஆனை நம்ம பின்பற்றலன்னு சொன்னா நெருக்கடியான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதிவு செய்யறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, குர்ஆனை பின்பற்றணும். குர்ஆனை பின்பற்றுங்க, குர்ஆனை பின்பற்றுங்கன்னா எப்படி பின்பற்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்ப குர்ஆனை படிக்கணும். முதல்ல குர்ஆனை படிக்கணும். குர்ஆனை படித்தால்தான் குர்ஆனை பின்பற்ற முடியும். படிக்கலன்னா எப்படி பின்பற்ற முடியும்? முடியாது. இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி குர்ஆனை படிக்கிறதுல மிகவும் பொடுபோக்கான நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கிறிஸ்தவர்களை கொஞ்சம் பாருங்க, அவங்க பைபிளோட எவ்வளவு ஒரு தொடர்பா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம நாட்டில் போய் பாருங்க, பஸ்ல வந்தாலும் கையில பைபிளை வச்சிருக்கிறாங்க, ட்ரெயின்ல வந்தாலும் வச்சிருக்காங்க, பிளைட்ல வந்தாலும் வச்சிருக்காங்க, தெருக்கள்ல நடமாடும் போது அவங்களுடைய பேக்குள்ள வந்து பைபிளை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கையில எப்பொழுதுமே ஒரு பிட் நோட்டீஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ஒரு உபதேசத்தை எழுதிட்டு பைபிளை படிச்சு பாருங்க, இந்த பாருங்க இந்த மாதிரியான இயேசு இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒரு தொடர்போட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம என்ன சொல்றோம்? அது போலியானதுன்னு சொல்றோம். நம்முடைய குர்ஆன் அதுதான் உண்மையானது. அதுல ஒரு எழுத்து மாற்றப்படவில்லை, ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லை. கருத்து மாற்றம் நாளுக்கு நாள் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம், குறைப்பது கூட்டுவது இந்த மாதிரியான எந்த வேலைக்கும் இடம் கிடையாதுன்னு குர்ஆன்ல சொல்றோம். பைபிள் அப்படியா? அது ஒரு மனுஷன் எழுதுனது, அவன் எழுதுனது, அது கூட காலத்துக்கு காலம் மாற்றம் ஏற்படும். புதிய புதிய பைபிள், பழைய பைபிள், இப்படி பல மாதிரி இருக்குது, அதுல முரண்பாடு இருக்குது. அப்போ அதை நம்ம சொல்றோம் போலியானதுன்னு சொல்றோம், இது சத்தியமானதுன்னு சொல்றோம். ஆனா போலியானதுன்னு நம்ம சொல்றோம், அவங்க அதை சத்தியமானதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கையில எங்க போனாலும் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, என்றைக்காவது நம்ம பிரயாணம் போகும்போது கையில குர்ஆனை வச்சு போயிருக்கிறோமா? குர்ஆனுடைய தர்ஜமா, இந்த தர்ஜமா இருக்கா இல்லையா? அந்த தர்ஜமா தமிழ் மொழி பெயர்ப்பு, இது எத்தனை பேருடைய வீட்டுல நம்ம வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் வீட்டுல குர்ஆனுடைய தமிழ் மொழி பெயர்ப்பு நம்ம வச்சிருக்கிறோம்? சில பேர் வச்சிருப்பாங்க, அதை பத்திரமா பீரோல நல்ல துணியை சுத்தி ஒரு பூச்சி ஒரு அழுக்கும் படாம மண்ணு படாம அப்படி பீரோல பத்திரமா இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நிறைய பேர் கேள்விப்பட்டதுதான், பிரயாணத்துக்கு போனா குர்ஆனை கையில வச்சிருப்பாங்களா? எதுல? பெட்டில. அது எதுக்கு தெரியுமா? அது தன்னை பாதுகாக்கும். வியாபாரம் செய்யும் போது பேக்குள்ள ஒரு சின்ன குர்ஆனை உள்ள வச்சிருப்பாங்க, ஒரு நகை பெட்டிக்குள்ள ஒரு சின்ன குர்ஆனை கையில வச்சிருப்பாங்க. பாருங்க, இதுல கூட செல்ஃபிஸா இருக்கிறாங்க பாருங்க. எதுக்காக வேண்டி குர்ஆன் வந்து அருளப்பட்டதோ அந்த நோக்கம் கிடையாது. ஆயத்துல் குர்சியை வச்சுக்கிட்டா அல்லது சின்ன குர்ஆனை வச்சுக்கிட்டா நம்மளை பாதுகாத்துரும், பொருளாதாரத்தை பாதுகாத்துரும், அதே போல நகையை வந்து பாதுகாக்க திருடன் கை வைக்க முடியாது. அப்படி அவங்களுக்கு நம்பிக்கை. இஸ்லாம் அப்படி சொல்லல, அது வேற விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. குர்ஆன் எதுக்கு? படிப்பதற்கு. குர்ஆன் படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, பொருளை உணர்ந்து கொள்வதற்கு, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு, இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆனை கூட நம்முடைய வீட்டில் மொழிபெயர்ப்பு இல்லைன்னு சொன்னா, அதோடு நம்முடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு துர்பாக்கியசாலின்னு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை வந்து மஷா அல்லா இன்னைக்கு இங்கே பரவாயில்ல, அல்ஹம்துலில்லா, பிள்ளைகளை வந்து குர்ஆன் வகுப்புன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குர்ஆனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நிறைய இந்த நாட்டில் பார்க்குறோம், ஸ்கூலில் வந்து அவ்வளோ கவனம் செலுத்துவாங்க, ஆனால் குர்ஆன் படிக்கிறதுல மார்க்க கல்வி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க, இதனால என்ன ஃபாயிதா இருக்கு, பிரயோஜனம் இருக்கு? குர்ஆனை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸ்கூல்ல படிச்சா நாளைக்கு அவன் ஒரு பெரிய இடத்துல இருப்பான், சம்பாதிப்பான், பெரிய இன்ஜினியரா இருப்பான், டாக்டரா இருப்பான், பெரிய பெரிய முதலாளிகளா மாறுவான் அவன். அப்படின்ட்டு வந்து உள்ளத்துல ஆழமா பதிந்திருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான பெற்றோர்கள் இருந்தா தன்னை மாத்திக்கணும். ஏன், இந்த உலகம் வந்து அழிய போற உலகம். முஸ்லீம்கள் மட்டுமா இன்ஜினியரா டாக்டரா படிச்சுட்டு இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைக்கு என்ன பாடத்தை படிச்சு கொடுக்குறோமோ அதே பிள்ளைகள் தான் முஸ்லீம் அல்லாதவர்களும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் டாக்டரா இன்ஜினியரா இருக்கிறா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மற்ற அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம மட்டும் கல்வியை படிக்கல, அவங்களும் படிக்க தான் செய்யறாங்க. அந்த இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? குரானை படிக்க சொல்லுது, மார்க்க அறிவை வளர்க்க சொல்லுது. அதனால படிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, படிச்சுதான் ஆகணும். இன்றைய காலத்துல அது மாற்றுக்கருத்தே கிடையாது, எல்லா லாங்குவேஜஸ் படிச்சுதான் இருக்கணும், நாலு அறிவை பெருக்க தான் செய்யணும். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒன்ன மாத்தி விளங்கிடக்கூடாது. ஆலிசாலாம் மோலவிமார்கள்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன விளங்கிடவே கூடாது. என்ன சொல்றோம் சொன்னா படிக்கட்டும், அதே சமயத்துல குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுங்க, மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்பதான் நீங்க பிள்ளைகளை வந்து ஒழுங்கா வளர்க்க முடியும். வெறுமனே நீங்க ஸ்கூலு உலகத்துல அந்த மாதிரி அப்படி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை வந்து எப்படி வேணாலும் வளரலாம், மாற்றமா கூட என்ன செய்யலாம், வளரலாம். ஆனா நீங்க தீனையும் கொடுத்து, மார்க்க அறிவையும் கொடுத்து, குர்ஆன் அறிவையும் கொடுத்து, உலகத்தினுடைய அந்த முறைகளையும் நீங்க கற்றுக் கொடுத்தா நாளைக்கு வளரும் போது உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும். இதுதான் நம்முடைய பாயிண்ட். அப்ப இன்னைக்கு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கின்ற ஒரு சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருக்குதுன்னு சொன்னா அது கவலைக்குரிய விஷயம். அன்பானவர்களே, அப்ப இப்படி இருந்தா நெருக்கடி ஏன் வராது? உள்ளத்துல ஏன் நெருக்கடி வராது? வரத்தான் செய்யும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், மௌலவி 10,000 ரியால் சம்பாதிக்கிறார், 10,000 ரியால் மாச வருமானம் எனக்கு வருது, மாஷா அல்லாஹ் நான் நினைக்கிறதெல்லாம் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு தூக்கம் வரமாட்டிருக்கு, நைட்ல தூக்கம் வரமாட்டிருக்கு, என்ன செய்யறது? அப்புறம் எனக்கு வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஏற்படுது, இதனால என் மனைவியோட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஏற்படுது. மனைவிட்ட எந்த குறையும் கிடையாது, ஆனா எனக்கு அப்படி ஒரு டென்ஷன்ல கோபத்துல நான் ஏதாவது பேசி போட்டுறேன், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வளருது, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒருவர். நம்ம என்ன சொல்லணும் சொன்னா, உங்களுக்கு நீங்க மார்க்கத்தோட தொடர்புடையவங்களா இருங்க, முதல்ல தொழுவுறீங்களான்னு கேட்ட 5 நேரம், இல்ல அதுல பிரச்சனை தான் சார், இப்ப அதுல பிரச்சனைன்னு சொன்னா இப்ப அதுதான் எது பிரச்சனை, அதுதான் மூலம், மூல காரணம் அதுதான். தொழுகை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை வரத்தான் செய்யும், நிச்சயமா வரும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அது கணவன் தொழாட்டாலும் சரி, மனைவி தொழாட்டாலும் சரி, ரெண்டும் சமம் தான். அல்லது கணவன் தொழாம இருந்து மனைவி மட்டும் தொழுதாலும் பிரச்சனை தான். இப்ப ரெண்டு பேரும் ஒழுங்கா தொழணும், அல்லாஹ்வை வணங்கணும், இபாதத் செய்யணும், அப்ப பிரச்சனை வராது. இப்ப பிரச்சனை நம்மகிட்ட இருந்துகிட்டு அத பிரச்சனை பிரச்சனைன்னு பேசி எந்த விதமான அர்த்தம் கிடையாது. இப்ப அந்த பிரச்சனையை அகற்றணும் முதல்ல. அப்போ தொழுகைய முதல் முதலா நம்ம கடைபிடிக்கிறோம், மார்க்கத்தை பின்பற்றணும், அப்போ நமக்கு அழகான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. பண்புள்ளவர்களை திருமறை குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தை பாருங்க, சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 44வது வசனம், ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு எதெல்லாம் உபதேசமாக நினைவூட்டப்பட்டதோ அதை அவர்கள் மறக்கும் போதெல்லாம் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, நாம் எல்லாவற்றினுடைய வாசல்களை திறந்து விடுவோம். என்ன வேணும் அல்லாஹ் தந்துருவான். ஆனா மறந்து வாழ்றா, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறாய், மார்க்கத்தை பின்பற்றாமல் வாழ்கிறாய். எவ்வளவு அழகா தெளிவா அல்லாஹ் பேசுறான்னு பாருங்க. ஏன்னா நீ கேள்வி கேட்கலாம், முஸ்லிம்கள் மட்டுமா இப்படி இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவன் தான் நல்ல சுபிச்சமா வாழ்றாங்க, நாங்களாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோம் ஆனா பின்பற்றல, பிரச்சனை இருக்குது, அவன் அல்லாஹ்வையுமே ஏற்றுக்கொள்ளல, நல்லா இருக்கிறானே அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா? அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து பதில் சொல்றான், எதை கொண்டு அவர்களுக்கு உபதேசம் சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் மறக்கும் போதெல்லாம் எல்லாவற்றினுடைய வாசல்களை நாம் திறந்து கொடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதனால அல்லாஹ் தடுப்பான்றது கிடையாது. அப்ப அடுத்தது சொல்ற பாருங்க, ஹத்தா எதுவரை என்றால் இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்றை கொண்டு அவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியை அடையும் போது அஹதுனாகும் பக்தத்தன் ஃபைதாகும் முபலிசூன், அவர்களை நம்ம திடீர்னு ஒரு நாள் பிடிச்சிருவோம், அப்ப அவங்க நிராசை அடைஞ்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையை அப்படி விட்டு வைப்பான், விட்டு கொடுக்கிறான், போ தொழறது இல்லையா, குரான படிக்கிறது இல்லையா, மார்க்கத்தை பின்பற்றுவது இல்லையா, என்னதான் எத்தனை உலமாக்கள் உபதேசம் செஞ்சாலும் அது இந்த காதல இந்த காதல விடுறது, இந்த இதுதான் வாழ்க்கையா, பிரச்சனை இல்லை போ, உனக்கு என்ன வேணும் தாரேன், உணவு வேணுமா, காசு வேணுமா, இருப்பிடம் வேணுமா, வேற என்ன சுகம் வேணும், எல்லாம் தருவேன், எல்லாம் வந்து கொடுக்கறான், திறந்து கொடுக்கறான். கொடுத்துட்டு இவன் வந்து நல்ல சந்தோஷமா உச்ச கட்டத்துக்கு போகும்போது அல்லாஹ் திடீர்னு ஒரு நாள் பிடிச்சிருவான். அதான் அல்லாஹ் சொல்றாங்க, திடீரென்று நாம பிடித்து விடுவோம், அப்போ நிராசை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். இப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய பேரை பாக்குறோம் நல்லா வாழ்றாங்க, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வந்து தீராத நோய் வந்துருது, ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, அல்லது வேற விதமான ஒரு ஒரு பயங்கரமான மௌத்தை சந்திக்கிறாங்க, திடீர்னு நோய், பயங்கரமான நோய், அந்த பிளட்ட வந்து கியூரிஃபை பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த நோய் பேரு, அந்த நோய் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு வருது, திடீர்னு பார்த்தா சுகர் கூட, பிபி அது ஒரு பக்கம், டென்ஷன், இப்படி பாத்தீங்கன்னா பல நோய்களை வந்து அல்லாஹ் வந்து எதிர்பாராம கொடுத்துறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள்ல இத்தனை வயசுல இப்படி வரும் அப்படின்னு நமக்கு என்ன தகவலா வருது, இல்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும், அல்லாஹ் எப்போ அந்த மாதிரி நாடுறான்னு தெரியாது, அதனால நம்மை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்வது மட்டும்தான் நிம்மதி அடைய முடியும், இல்லைன்னா நிம்மதி கிடைக்கவே செய்யாது. நான் அடிக்கடி சொல்வேன், நிம்மதிக்காக வேண்டி இளைஞர்கள் இளவர்கள் என்ன செய்வாங்க, சாங்ஸ் கேட்பாங்க, நைட்ல தூங்கும் போது சாங்ஸ் போட்டு தான் கேட்கறது, அது நிம்மதி, ஒரு வகையான நிம்மதி. அது மாதிரி டேப்லெட் போடுறது, போதைக்கு அடிமையாக இருக்கிறது, தவறான பாதைக்கு செல்றது, இதெல்லாம் ஒரு இன்பமா நினைச்சு நிம்மதியை அடைவோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது உண்மையான நிம்மதியா இல்லை, இது போலியான நிம்மதி, போலி நிம்மதி, இது சொற்ப நேரம் அற்ப நேர நிம்மதி, அது உண்மையான நிம்மதி கிடையாது. அவன் மனசுக்கு அது ஒரு திருப்தி அவ்வளவுதான், ஆனா அதுக்கு பிறகு திரும்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. சாங்ஸ் எவ்வளவு நேரம் தான் கேட்க முடியும், ஒரு 2-3 மணி நேரம் கேட்கலாம், அதுக்கு பிறகு சிக்கல போட்டுருவான், டேப்லெட்டா இருந்தாலும் பிரச்சனை தான். மற்ற எந்த ஒரு வகையில வந்து போலி இன்பத்தை அடைந்தாலும் அதுல வந்து நிம்மதின்றது கிடையாது. அப்போ எதுல நிம்மதி இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதுலதான் நிம்மதி இருக்கு, தொழுவுங்க அதுல நிம்மதி இருக்குதுங்க, தொழுவுனா நிச்சயமா நிம்மதி இருக்கு, மார்க்கத்தை செயல்படுத்தினால் நிம்மதி இருக்கிறது. இப்ப இது ரெண்டும் இல்ல, மார்க்கம் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா நிம்மதி எப்படி வரும், வரவே செய்யாது அன்பானவர்களே. எனவே குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகமாக ஆக்கி கொள்ள வேண்டும். குர்ஆனை தினமும் நம்ம வீட்டில் படிக்கணுங்க, முதல்ல முதல்ல வீட்டில் வந்து ஷைத்தான விரட்டுறாங்க, குர்ஆனை படிச்சே ஆகணும், அதனால தான் வீட்டில் ஷைத்தான் வர்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்களா இல்லையா, குர்ஆன் சூரத்துல் பக்கரா வீட்டில் ஓதுனா ஷைத்தான் ஓடி போறான். அப்ப குர்ஆன் நம்ம படிக்கிறது இல்லையே, இப்ப படிக்காம செய்தானே நம்ம வீட்டுல வச்சு தங்க வச்சுக்கிட்டு சாப்பாடை போட்டு கொடுத்து எல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து வீட்டுல பிரச்சனை, அந்த பிரச்சனை, மனப்பிரச்சனை, எல்லாம் காப்பாத்தணும். சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து கணவன் மனைவி எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, தலாக்கு விடுற நிலைமைக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இங்க இருந்து கணவன் இங்க இருந்துட்டு ஊர்ல மனைவி இருந்தா அதுல சொல்லலாம், பல காரணங்களை சொல்லலாம், கணவனும் மனைவி இங்க பிள்ளைகளோட கடந்த வாரத்துல இங்க இருந்துகிட்ட ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை. எனவே தலாக்கு விடுற அளவுக்கு ஒரு மௌலவி போட்டு பஞ்சாயத்து பண்ண வச்சு என்னதான் பஞ்சாயத்து பல தடவை பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி இல்லை. ஆனா ரெண்டு பேரும் ஆச்சரியம் ஒரே வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது சலாக்கு விட்டு அதை அனுப்பணும் அப்படின்ற முடிவுல இருக்கிறாங்க. இப்ப எதுக்காக இது சொல்ல வர்றேன்னு சொன்னா, பல பிரச்சனைகள்ல வந்து மனுஷன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்ப, ஒரு ஆள் நோயில, ஒரு ஆள் வீட்டுல, ஒரு ஆள் பொருளாதாரத்துல, இப்படி பல மாதிரியான பிரச்சனைகள் என்ன செய்யும் இருக்கும். இப்ப இருக்கும் போது அப்போ அதை எப்படி நம்ம அணுகிறது, எப்படி அதை குறைக்கிறது? பிரச்சனைன்றது அது சாதாரண விஷயம், அது வேற விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட மனைவியோட பிரச்சனை வந்துதான் இருக்கு, வராம இல்ல. ஆனா அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அதை ஆஃப் பண்ணணும், அதுக்கு இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, அழகான முறையில வழிகாட்டுது. இஸ்லாத்தை பின்பற்றுங்க, மார்க்கத்தை கடைபிடிக்க. அப்படி கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனைகள் வந்தா அதை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம், அதை முடித்துக் கொள்ளலாம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிகாட்டுதல். இப்ப இதை நம்ம சிந்திக்கணும் அன்பானவர்களை. இப்ப கணவன் மனைவி எப்படி வாழணும் தெரியவே இல்லை, எப்படி மனைவியை வந்து எப்படி அவங்களை நடத்தணும், மனைவி எப்படி கணவனை கட்டுப்படணும், இந்த ஒரு வாழ்க்கை முறை கூட தெரியாம இருக்கிறான். அதனாலதான் பல பிரச்சனைகள். அப்ப படியுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனைவியோடு வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களுக்கு மத்தியில வந்து உரையாடல், அவர்களுக்கு மத்தியில அன்பு பாசம் செலுத்துதல் எப்படி இருந்திருக்கு, இருந்தது. அதை நம்ம படிக்கணுமா இல்லையா? படிக்கிறது இல்ல. இதனாலதான் பல பிரச்சனைகளை என்ன செய்யறோம், சர்வசாதாரணமா சந்திக்கிறோம். தலாக்கு சர்வசாதாரணம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவன் இங்க இருக்கிற வேலை டென்ஷன், அவனுடைய டென்ஷன், இதுல என்ன பண்றது, மனைவியோட சண்டை போடுறது, தவறான தேவையில்லாத சந்தேகங்களை உள்ளத்துல அவன் இன்னும் உறுதிப்படுத்திட்டு எப்படியாவது தலாக். இப்படி சர்வ சாதாரணமா அன்னைக்கு வந்து பிரச்சனைகள் என்ன செய்யுது, கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கு. மனைவிட்டு உள்ள பிரச்சனை என்ன, கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு பெரிய விஷயம் தான். கணவனுக்கு கட்டுப்படுறது கிடையாது, கணவனுடைய சொல்லு கேட்கணுமா இல்லையா? இஸ்லாம் அதை எப்படி வலியுறுத்தி சொல்லுது, கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது இஸ்லாம் அதை நன்மையாக அது எடுத்துக்கொள்கிறது. மட்டுமல்ல கட்டுப்பட்டே ஆக வேண்டும். கணவன் ஒரு தீமைய சொன்னால், மார்க்கத்திற்கு முரண்பட்டு ஒன்றை சொன்னா அதை செய்யக்கூடாது. வீட்டுல உட்காந்து போதைக்கு அடிமையா இருந்துகிட்டு எனக்கு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அண்ணா மதுபானத்தை அருந்துறேன்னு சொன்னா அதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். தொழாதேன்னு கணவன் சொன்னா அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா பொதுவான விஷயத்துல ஒரு நல்ல விஷயத்தை கருத்துல கொண்டு கணவன் ஒன்றை சொல்லும் போது அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅதாஅத் பஅலஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா கீல லஹா உதுகுலில் ஜன்னா மின் ஐ அபுவாபின் ஷைதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண், ஒரு பெண்மணி ஐந்து நேர ஃபர்தான தொழுகையை தொழுது, கடமையான ஃபர்தான ரமலானுடைய நாட்களில் நோன்பு வைத்து, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து, கணவன் இல்லாத நேரத்தில் தனது கருப்பை பேணி பாதுகாத்து, இப்படி ஒரு பெண்மணி இருந்தால் நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்திலே அவளுக்கு சொல்லப்படுமாம், ஓ பெண்ணே, நீ இந்த சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் எந்த வாசல் வேண்டுமானாலும் விரும்பியவாறு நீ நுழைந்து கொள் என்று ஒரு பெண்ணுக்கு இவ்வாறு சொல்லப்படும் வானவர்களால் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தோட எந்த விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபர்லான தொழுக அது தொழுதே ஆகணும், ரமலானுடைய நோன்பு நோற்றே ஆகணும், இந்த ரெண்டு ஃபர்லான கடமையான வணக்கங்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஜாயின் பண்றாங்க, கணவனுக்கு கட்டுப்படணும், அதே மாதிரி கருப்பை பேணி பாதுகாக்கணும், இதை இதோட பொறுத்துறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அஞ்சு நேர தொழுகை எப்படி கடமையோ பெரிய விஷயமோ, ரமலானுடைய நோன்பை நோற்பது என்பது எவ்வளவு கடமையோ பெரிய விஷயமோ, அதுபோல கணவனுக்கு கட்டுப்படுவதும் கற்பை பேணி பாதுகாப்பதும் மிகப்பெரிய விஷயம் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனால கிடைக்கக்கூடிய பிரைஸ் என்ன, பரிசு என்ன, நாளைக்கு மறுமை நாளில் சுவர்க்கத்துல எந்த வாசல்கள் வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பெண்ணுக்கு இருக்கிறது என்றால், இப்ப பெண்ணு வந்து என்ன செய்யணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்ப கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தா, இந்த மார்க்க உபதேசத்தை எடுத்து நடந்தா நிம்மதியா வாழலாம், கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மன அமைதி ஏற்படும். அப்ப இந்த பிரச்சனையை நம்ம முதல்ல சரி செய்யணும். அன்புள்ளவர்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி மார்க்கத்தோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, குரான ஓதுறதுக்கு நேரம் இல்லை, இது மாதிரியான உபதேசங்களை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. உண்மையிலேயே இது பச்சை பொய்யுங்க. நேரம் இல்லை என்று சொல்வது பச்சை பொய். ஏன் மாஷாலா நமக்கு அவ்வளோ அழகா நேரம் இருக்குது, ஓய்வு எடுப்பதற்கு நேரம் இருக்கு, உணவு அருந்துவதற்கு நேரம், எல்லா வகையிலும் நேரம் இருக்கு, அல்லாஹ் தந்துதான் இருக்கிறான். ஆனா அதை நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு முறையாக நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. டெய்லி இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் போட்டா என்ன, போடலாம் தானே, போட்டு தாராளமா அந்த மாதிரி செய்யலாமே. அப்படி செஞ்சா நேர்மமாக தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். காலையில இந்த நேரத்தில் எழ வேண்டும், அதே போன்ற அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய ஜமாத்தை ஜமாத்தோடு தொழ வேண்டும், அதுக்கு பிறகு இன்னென்ன வேலை, இப்படி டியூட்டிக்கு போறது வர்றது, குரான ஓதுறது, பள்ளிக்கு போறது, வீட்டில் இப்படி இருக்கிறது, சாப்பிடுறது, இப்படியும் நீங்க நைட்ல தூங்குற வரைக்கும் ஒரு டேபிளை போட்டு அதன் அடிப்படையில் செஞ்சு பாருங்க, அதனுடைய ரூட்டே வேற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒண்ணுமே கணக்கு வழக்கு இல்லாம இருக்கனாலதான் எதை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும்ன்ற தடுமாற்றத்துல இருக்கிறோம். அப்போ நேர்மமாக நம்ம செய்யணும் சொன்னா அதுக்கு ஒரு டேபிள் போடணும், டைம் டேபிள் நிச்சயமா போடணும். அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல். இதை நம்ம செஞ்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். நிறைய நேரங்கள் நமக்கு கிடைக்குது, அதான் சொல்ல வர. அப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதை நம்ம சரியா என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்புள்ளவர்களே, அன்றைய காலத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வேற, நம்முடைய வாழ்க்கை வேற. சில நேரங்களில் சொல்லும் போது சஹாபாக்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய இபாதத்துகள், அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன இருக்கு, இப்ப உள்ள காலம் வந்து கம்ப்யூட்டர் காலம், நவீன உலகம், அவங்க வந்து நம்மளை விட ஃப்ரீயா இருந்தாங்க, இப்படி நம்ம எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, நமக்கு நேரம் கிடைக்காது. ஒன்னும் உண்மையில என்ன, நமக்கு தான் நேரம் கிடைக்குது அதிகமா, அவங்களுக்கு அப்படி கிடைக்கல. எல்லா வகையும் இப்போ வந்து பாருங்க, துணி கழுவுறதா இருந்தாலும் நம்ம என்ன கையை வச்சு தேய்ச்சி பிரஷை போட்டு ஒரு காலத்தில் அப்படி கழுவணும், அந்த மாதிரியே கழுவிட்டு இருக்கிறோம். இப்போ தூக்கி உள்ள வாஷிங் மிஷினில் போடுறோம், அது இப்போ போடுற கொட்டுறோம், அது எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து தந்துடுது. இன்னும் சில இதில் சொல்றாங்க வாஷிங் மிஷின் அதை அப்படியே எல்லாம் காய வச்சே வெளியாக்கி விட்டுறதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ வந்துருச்சு. இப்போ அந்த நேரம் மிச்சமா இல்லையா, சாப்பிட்ற விஷயத்தை எடுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் சோறு சாப்பிட்றோம். சோறு சாப்பிட்றதுல என்ன செய்யறோம், ரைஸ் குக்கர்ல அரிசியை கொட்டுறோம், தண்ணி ஊத்துறோம், அது எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கொண்டு வந்து தந்துடுது. எல்லா வேலைகளும் இன்னைக்கு ஈஸியா, மிஷினரி லைஃப் தான், இயந்திர வாழ்க்கை தான் எல்லாமே. பாருங்க இன்னைக்கு யார்கிட்டயுமே கார் இல்லாத ஒரு இது கிடையாது. இன்னைக்கு சவுதி அரேபியால அவ்வளவு பேர்ட்டி மக்கள்கிட்ட மாஷால்லா கார் வாகனம் இருக்கு, எங்க போனாலும் நினைச்ச இடத்துக்குலாம் போறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாம் நீ அப்ப எது நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றீங்க, அது பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து நம்ம அறியாமல நம்ம அதை பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, இப்படி சொல்லலாமா, ஒரு பத்து நிமிஷம் தொழுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாமா? அப்போ அந்த டியூட்டிக்கு போறதுக்கு வேலைக்கு போறதுக்கு அதுல எவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்கிறோம், நானும் சரி நீங்களும் சரி, அந்தந்த நேரத்துக்கு அதுல எவ்வளவு துல்லியமா இருக்கிறோம். ஆனா அதை விட மிகப்பெரிய கூடுதலான அளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதுல நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கோம். அன்பானவர்களை, இப்படி இருந்தா நமக்கு நெருக்கடி, ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதான் நான் என்ன சொல்ல வரேன், நான் 10,000 ரியால் சம்பளம் வாங்கினவர் சொல்றாரு, எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் அது பத்த மாட்டிருக்குது, அது ஏதாவது ஒரு வகையில அழிஞ்சு போயிருது. வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 5,000 ரியால் அளவுக்கு கடன் வச்சிடறாங்க, மாசம் மாசம் இப்படிதான் போகுது, எதுவுமே மிச்சமாறது கிடையாது அப்படின்னு சொல்றான். 3,000 ரியால் சம்பளம் வாங்குறவர், 2,000 ரியால் சம்பளம் வாங்குறவர் சொல்லக்கூடிய செய்தி நம்ம காதல கேட்கிறோம். மாஷா அல்லா, அல்லா நிறைய பறக்கத்தை செஞ்சிருக்கிறான், நல்ல ஒரு பறக்கத்தை செஞ்சு. நான் வீட்டுக்கு அனுப்புறது போக நான் கொஞ்சம் பணத்தை நான் வந்து என்ன செய்யறேன், சேர்த்தும் வைக்கிறேன், நல்ல வழிக்கு நான் செலவும் செய்யறேன், நிம்மதியா வாழ்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை அல்ஹம்துலில்லா, இன்னும் துவா செய்யுங்க இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய மக்கள் இருக்கதான் செய்யற. அப்ப என்ன காரணம், 10,000 ரூபாய்க்கு அவ்வளவு பிரச்சனை, 3,000 ரியால் சம்பளம் வாங்குறது இவ்வளவு பிரச்சனை. இவர் யாரு, இவர் மார்க்கத்தோட தொடர்புடையவர், குரானோடு தொடர்புடையவர், ஐங்கால தொழுகைகளை தவறாமல் தொழக்கூடியவர். அப்படி இருந்தா பொருளாதாரத்துக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், 10,000 ரியாலுக்கு அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். பரக்கத்துனா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், இந்த பரக்கத்துன்ற வார்த்தை இருக்குத என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிறைய மக்கள் பரக்கத் அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து மணி பொருளாதாரம் மட்டும்தான் நினைச்சிருப்பாங்க. பொருளாதாரம் பரக்கத் தாங்கன்னா பொருளாதார தாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி விளங்கி வச்சிருப்பான். பரக்கத்துனா என்னன்னு தெரியுமா, பொருள் குறைவாக இருந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய அதாவது பிரயோஜனங்கள் நிறைய இருக்கும், கொஞ்சமா இருந்தாலும் அதுல அதிகமா பயன் கிடைக்கும், அதுதான் பரக்கத். நீ 3000 ரியால் சேலரி வாங்குறாரு, அவர் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறார், எவ்வளவு நிம்மதியா இருக்கிறார், கொஞ்சமா சேலரி ஆனா அதுல கிடைக்கிற அவருக்கு நிறைய பரக்கத். அல்ல அதுல பரக்கத்தை போட்டுருவான். 100 ரியால் கையில வச்சிருப்பாரு, அவர் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவரா இருப்பாரு. அந்த 100 ரியால் நம்முடைய பார்வையில 100 ரியால் தான், அல்லாஹ்வுடைய பார்வையில அது 500 ரியால் அளவுக்கு அது மதிப்பானது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுதான் பரக்கத். கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். இந்த பரக்கத்தை எப்படி நம்ம அனுபவிக்கணும், அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டிருக்கு, பிரச்சனை, அந்த செலவு இந்த செலவு, கடன் வருது, இப்படி நம்ம சொல்லுவோம். அது பரக்கத் இல்லைன்னு அர்த்தம், பரக்கத் இல்லை, அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லை. அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லைன்னு சொன்னா அந்த பரக்கத்திற்காக வேண்டி நம்ம முயற்சி செய்யல, அதான் பிரச்சனை. இப்ப எப்படி முயற்சி செய்யறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்க, முதல்ல படியுங்க, கையில அந்த கிதாபை எடுங்க, வீட்டுல உட்கார்ந்து அதை படிங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் தர்ஜமாவனுடைய ஒரு பக்கத்தையாவது குறைஞ்சபட்ச படிங்க. இப்படி ஒரு தொடர்பு இருந்தா அல்லாஹ் சுபஹானத்துல நிறைய பரக்கத்துக்களை கொடுப்பான். அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்றான். ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அல்லாஹ் இன்னொரு இடத்துலயும் பதில் சொல்றான், முக்கியமான வசனம் பாருங்க, 43வது அத்தியாயம் சூரத்து ஜுஹ்ருஃப் 36வது வசனம், எவர் ஒருவர் ரஹ்மானுடைய அந்த உபதேசத்தை புறக்கணித்து வாழ்கிறாரோ. அப்படி புறக்கணிக்கிறதுன்னா என்ன, குர்ஆனை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்வது மட்டும் புறக்கணிப்பது அல்ல, அந்த வாழ்க்கையே வேண்டாயா, நான் என் இஷ்டம் போல வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்றது இருக்கு பாருங்க, அது ஒரு வகையான புறக்கணிப்பு தான். அப்படி நம்முடைய இஷ்டம் போல நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகும்போது அல்ல என்ன செய்யலாம் தெரியுமா, இந்த மனுஷனுக்கு நுகையதுலஹு ஷைத்தானன், ஷைத்தான அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் இவனை இந்த மனுஷனோட ஒரு 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 பொறுப்பை சாட்டிடுறான், ஷைத்தான சாட்டி விட்டுறான். அல்லாஹ் சொல்றான், நுகையது லஹு ஷைத்தானன், ஷைத்தானை நாம் இவருக்கு சாட்டி விட்டோம், அதான் பிரச்சனை. ரஹ்மானுடைய உபதேச புறக்கணிச்சா என்ன, அல்லாஹ் சாட்டி விடுவான், போ ஷைத்தான பின்பற்று, இதுதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு ஷைத்தான முழு சாட்டி விட்டுறான். அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஹுவ லஹு கரீன். கரீன், கரீபுன்றது நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, கரீப் உருது தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, அரபு ஓரளவு தெரிஞ்சவங்களும் தெரியும், எங்க பக்கத்துல கரீப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரீன் சொல்ற வார்த்தை கரீப், இந்த ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். கரீன் ஷைத்தான் அவனுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருப்பான், ரொம்ப 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 பக்கத்துல இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லய சுத்தூனஹும் அனி சபீல், நிச்சயமாக இந்த ஷைத்தான் என்பது ஒரு ஷைத்தான் இல்லாத ஒரு பல கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஷைத்தான்களும் இவர்களை நேரான பாதையை விட்டு தடுப்பார்கள். ஆனா யஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், ஆனா அவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் கரெக்டான வழியில தான், சரியான வழியில தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பான். இன்னைக்கு நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் நான் தொலை மட்டும்தான் இல்லை, ஆனா நேர்மையா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறது இல்லை பின்பற்றல, ஆனா என் மனசுக்கு உட்பட்டு நான் எந்த தப்பும் செய்யறது கிடையாது, தவறான உறவு முறையோ அல்லது போதைக்கு அடிமையோ அல்லது மனைவிக்கு துரோகமோ இப்படி எந்த ஒரு வகையிலையும் நான் செய்யறது கிடையாது, ஆனா வணங்குறது கிடையாது, அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. இப்ப என்ன சொன்னாலும் அவங்க நினைக்கிறது நாங்க நேர்வழியில தான் இருக்கிறோம். இப்ப இவங்க என்ன விளங்கிட்டாங்கன்னா, நேர்வழி என்பது அது வந்து இந்த மாதிரி தீமைகளை செய்யாம இருப்பது நேர்வழி அப்படின்னு மட்டும் விளங்கிட்டாங்க. நேர்வழி என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேர்வழி என்ன, நன்மையான காரியங்களை செய்யணும், தீமைகள் இருந்து தவிர்ந்து இருக்கணும், இதுதான் உண்மையான நேர்வழி. ஆனா அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாங்க நேர்வழியில தான் இருக்கிறோம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதிவு செய்யறான். சொல்லிட்டு இது எது வரைக்கும் இது தொடருமா, ஹத்தா இதா ஜாஅனா, நம்மிடத்துல வருவார்கள், எப்போ மறுமையில வருவார்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு அவங்க சொல்வாங்களா, யா லைத லனா ஹத்தா இதா ஜாஅனா யா லைத லனா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே ஷைத்தானை பார்த்து சொல்லுவாங்களாம், எனக்கும் உனக்கும் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அந்த மாதிரியாக தூரமாக நாங்கள் இருந்திருக்க வேண்டுமே, எங்களுக்கு கைசேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே அப்படின்னு துடிப்பாங்களாம். அங்க வந்துட்டு மறுமை நாளில் வந்துட்டு ஷைத்தான் அவ்வளவு பக்கத்துல இருந்து அவனை வழி எடுத்துட்டான், அல்லாட்ட போன உடனே இவன் வந்து புலம்புவானா, ஷைத்தானுக்கும் எனக்கும் கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அதுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்துல நான் ஷைத்தானை விட்டு தூரமா விலகி இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு அவன் என்ன செய்வானா, கவலைப்படுவானா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், பதிவு செய்யறான், நல்லா சொல்றான், வலன் யன்ஃபஅகுமுல் யௌம், இந்த நாள்ல உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. எல்லாம் நீங்க அப்ப சிந்திச்சிருக்கணும், உலகத்துல வாழும் போதே ஷைத்தானை விட்டு நீங்க விலகி இருந்திருக்கணும், உபதேசத்தை எடுத்து பின்பற்றி இருக்கணும், குர்ஆனுடைய தொடர்போடு இருந்திருக்க வேண்டும். மறுமை நாள்ல வந்து கைசேதப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீரன் சொல்றான். இப்ப கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உபதேசத்தை நம்ம புறக்கணித்தா நிச்சயமாக நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சொல்லும் உண்மையா பொய்யாக இருக்கவே செய்யாது. அதனால ஏதோ ஒரு வகையில நெருக்கடி செய்வார், இப்ப இல்லாட்டாலும் எப்பவாவது வந்துடும். அதனால நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆண்களும் சரி பெண்களும் சரி பின்பற்றி வாழ வேண்டும். அதுதான் ஒரு சரியான தீர்வு. அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்றான், ஆணையும் பெண்ணையும் தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு சொல்கிறான். சூரத்துன் நஹல் என்ற 16வது அத்தியாயம் 98வது வசனம், மன் அமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவர் ஒருவர் நல்ல காரியத்தை செய்கிறாரோ, நன்மையான காரியத்தை செய்கிறாரோ, வஹுவ மூமினுன், அவர் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட வண்ணம் ஈமானோடு எவர் ஒருவர் நல்ல காரியத்தை செய்கிறாரோ, ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிச்சயமாக அவருக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப வந்துருச்சு பதில், நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு, எப்போ, எவர் ஒருவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூமினாக இருந்து கொண்டு நல்ல காரியத்தை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய வாக்கு, நான் கூறவில்லை, அல்லாஹுடைய வாக்கு, ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிச்சயமாக அவருக்கு மிக அழகான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையில் வாழ வைப்போம் என்றெல்லாம் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உல நஜிசி என்னகும் அஜிரகும் பி அஹ்சனிமா கானூ யஅமலும், நிச்சயமாக அவர்களுக்கு அவர்கள் செய்த நற்காரியத்தினால் நிறைய கூலிகளை நாம் வழங்குவோம், மிக அழகான கூலிகளை வழங்குவோம் என்றெல்லாம் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அப்போ இங்க பாருங்க, இப்ப நல்ல காரியத்தை செஞ்சா, நன்மையான காரியத்தை செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இங்க என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். இப்ப அல்லாஹ் உத்தரவாதம் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பண்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இப்ப நாம குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாதான் நிம்மதி கிடைக்கும். அன்புள்ளவர்களே, சஹாபாக்கள், நபித்தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறாங்க, பொருளாதாரத்துல எவ்வளவு பிரச்சனையோட வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம நிறைய நன்றிகளை செலுத்தணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ஏழைன்னு நினைக்கிறோம், நமக்கு மேலுள்ளவங்களை பார்த்து, நமக்கு மேலுள்ளவன் சொல்றான் நான் ஏழைன்னு சொல்றான், அவன் அவனுக்கு மேல உள்ளவனை பார்த்து இப்படியே போய்கிட்டே இருக்கும், கோடீஸ்வரன் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான், எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனைவரும் பிச்சைக்காரர்கள்னு சொல்றான், ஃபக்கீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு தெரியும் ஃபக்கீர் என்ற வார்த்தை யாருக்கு சொல்லுவோம், யாசகம் கேட்கிறவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஃபக்கீர், ரொம்ப வறுமையில் இருக்கிற ஒரு ஃபக்கீர். மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா நடுத்தரமான ஆளுன்னு அர்த்தம், ஃபக்கீர்னு சொன்னா ரொம்ப பயங்கரமான ஏழைன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் அதனுடைய பண்மையை ஃபக்கீருடைய பண்மை வார்த்தைகளாக பயன்படுத்துறான். ஓ மனிதர்களே, நீங்கள் என்னிடத்திலே ஃபக்கீர்களாக இருக்கிறீர்கள் சொல்றான். அது எல்லாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவனும் ஃபக்கீர் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் வழங்கியிருக்கிறான். சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சஹாபாக்களுக்கு நேரடியாகவே இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். லில் ஃபுகரா, லில் ஃபுகரா, அவர்கள் யார்? ஃபகீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட ஃபகீர்கள் தெரியுமா? அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம், அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளிலிருந்து, சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கொஞ்சம் எவ்வளவு பெரிய கை சேதம் செஞ்சு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்வதற்காக சொந்த ஊர்லிருந்து, சொந்த வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார்கள், நாடு துரத்தப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதையும் கூட அவங்க செஞ்சாங்க. சரி, அது மட்டுமா? பொருளாதாரம், பொருளாதாரத்தையும் பிடிங்கி, அவ்வளவு பொருளாதாரத்தையும் பிடிங்கி அவங்களை அப்படியே அனுப்புனாங்க. உடுத்த ட்ரெஸ்ஸோட அனுப்பி விட்டாங்க மக்கத்து குறைசிகள், குஃபார்கள், அவ்வளவு பயங்கரமான ஏழைகள் சஹாபாக்கள். ஆனா அவங்களுடைய நாட்டம் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் நினைத்தது, நாடியது அல்லாஹுவிடமிருந்து அருளையும், அல்லாஹுவுடைய திருப்தியும் அவர்கள் நாடினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு இவங்க யாருன்னு தெரியுமா? உலாஇகஹும் ஸாதிகூன், இவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சான்று பகர்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த சஹாபாக்களுடைய நிலைமையா நம்மளுடைய நிலைமை? அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னு. அவங்களோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு ஆடையில வாழ்ந்தாங்க சஹாபாக்கள். நம்ம முடியுமா? ஒரு ட்ரெஸ்ல வாழ முடியுமா? பல நாட்கள், பல மாதங்கள் சாப்பிடவே முடியாம அப்படி வாழ்ந்தாங்க. தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. பள்ளிவாசல்ல திண்ணையில 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையே அதுதான், பள்ளிவாசல்ல இருக்கிறது தான் அப்படி வாழ்ந்தாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலையிலாம் சஹாபாக்கள் அடைந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் விட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நிறைவா தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிக அதிக நன்றி செலுத்தணும். இப்ப நன்றி செலுத்துற விதம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை மென்மேலும் இன்னும் வணங்கணும். ஒரு நேரம் கூட தொழுகையை மிஸ் பண்ண கூடாது. குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா? இப்ப நன்றி செலுத்துற விதம் அல்லாஹ்வை வணங்குவது, அதுவும் ஒரு முறை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துனாங்க? அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான். இந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கல, இல்ல இல்லையா? நம்ம செஞ்ச, முன்னாடி செஞ்ச, பின்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சிட்டான்னு யாராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான், அல்லாஹ் நாடுனா தண்டிப்பான். ஆனா நம்ம அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாம ஆதரவு வைக்கணும், துவா செய்யணும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். முன்னால் செய்த, பின்னால் செய்த அனைத்து பாவங்களையும் நாம் மன்னித்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போல ஒரு நிறைய பாவங்களை செய்யக்கூடியவங்களும் கிடையாது. அவங்க மாமனிதர், மனிதர்களில் புனிதர். மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக நான் மன்னித்து விட்டேன்னு சொல்றானே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவ்வளவு மன்னிக்கப்பட்டு, அதே போன்ற சொர்க்கத்திலும் முதல் முதலாக அல்லாஹ் அவங்களை என்ன செய்யறான்? நுழைவிக்கிறான். இப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வணங்காம இருக்கல, அவங்க தொழாம இருக்கல. இரவு நேரத்துல ரொம்ப நீளமா அப்படி உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது, கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. அதே மாதிரி என்ன பிரச்சனை சொன்னா, நீண்ட நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலயும் நீண்ட நேரம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்ப கேக்குறாங்க மனைவி, யார சொல்லலாம், ஏன் இவ்வளவு நேரம் நீங்க தொழுகுறீங்க? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அதை நம்ம பதிவு செய்யணும். அதான் நமக்கு உள்ளத்துல ஒரு ஆணி அரைஞ்சது போல நமக்கு இருக்கணும். என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ப அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற ஒரு விதம், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் வணங்கணும், அல்லாஹுக்கு சஜிதா செய்யணும் அதிகமாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். இப்ப இதை நம்ம கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே. எனவே சஹாபாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏழ்மையில வாழ்ந்தாலும் பல கஷ்டங்கள்ல வாழ்ந்தாலும் பல பிரச்சனைகள்ல பல சோதனைகள் அவங்க வந்து அப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செயல்படுத்துறதுல வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல அவங்க பின்தங்கி இருக்கவே இல்லை. அவங்க நல்ல முறையில தான் இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம வரலாற்று ரீதியாக நிறைய செய்திகள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்திற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக வந்தாங்கள, என்ன காரணம்? நிம்மதி வேணும், இதுதான் சரியான மார்க்கம், இந்த நிம்மதியை பெற்று பெறக்கூடிய ஒரு மார்க்கத்துல நம்ம உட்காரணும் அப்படின்னு சொல்லிதான் பல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு அணி அணியா வந்தாங்க, கூட்டம் கூட்டமா வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அதுல நிம்மதி அடைந்தாங்க. முன்னாடி உள்ள ஒரு வாழ்க்கை, வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. இரக்கத்தன்மை என்றால் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது, அப்படி வாழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஜாஹிலியாவுல அறியாமை காலத்துல வாழ்ந்தாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க சுவாசித்ததற்கு பிறகு உண்மையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு முன்னுதாரணங்களாக அவங்களுடைய வாழ்க்கையில திகழ்ந்து காட்டினாங்க. அந்த அளவுக்கு இருந்த காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றின அவங்களுடைய பின்பற்றுதல் எப்படி இருக்கும்? எல்லா விஷயத்திலையும் இதுல குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, இதையே அவங்க வந்து கடைபிடிப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் அணு அணுவாக குர்ஆன் சொன்னா நமக்கு என்ன கற்று தருகிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சஹாபாக்களுடைய தூய்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினாலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு சுப செய்தியை சொல்லி இருக்கிறான். சுவர்க்கம் உண்டு, சில சஹாபாக்களுக்கு அப்படி வாழ்ந்து இருக்கிறாங்க. 10 சஹாபாக்களுடைய பேரு நமக்கு தெரியும். அவங்க வாழும் போதே அவங்க சொர்க்கவாதி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாடம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், குர்ஆனுடைய வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் அதை அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் அமைக்கணும். அதுக்குரிய முயற்சியை ஏற்படுத்துற எல்லா விஷயத்திலையும் தொழுகையாக இருந்தாலும் எப்படி நம்ம தொழணும், இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க, எப்படி ருக்கு செஞ்சாங்க, எப்படி இந்த இடத்துல எப்படி நிலையாக நின்றாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அன்புள்ளவர்களே. எனவே குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையிலும் மாற்றி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.